சிவா எனும் சைவம்தான் ஆர்க்கின் அன்பாத நேர்களை நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். ரிக்வேதம் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
எல்லாருக்கும் நமஸ்காரம். சபாபி சபாபதி பிஷ்டவோனம. நேத்திக்கு நம்ம வந்து வேதத்தோட ஒரு பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அப்புறமா வந்து என்னென்ன அதோட உட்பிரிவுகள் என்ன, ஒவ்வொரு வேதமும் என்னென்ன பண்றது, ஃபங்க்ஷனாலிட்டிய யாகத்துல அதோட செயல் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து இன்னில இருந்து என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னா, ஒவ்வொரு வேதத்தையும் நம்ம வந்து ஒரு சுருக்கமா இந்தந்த வேதம் இது இதுக்கு அப்படின்றது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல யஜுர்வேதத்தை எடுத்துட்டு, யஜுர்வேதம்னா என்ன, இன்னும் கொஞ்சம் டீப்பரா அது என்ன என்ன பண்றது, அதுக்கு என்னென்ன சில முக்கியமான சூக்தங்கள், அப்புறமா அந்த பிராமணத்தை பத்தி, ஐத்தரேய பிராமணத்தை பத்தி சொல்றது, அப்புறமா வந்து ஐத்தரேய உபநிஷத்தை பத்தி அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு, அது சில சந்தஸை பத்தி சில டீடைல்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போறோம். இப்போ ரிக் அப்படிங்கிறது நேத்தி நான் சொன்ன மாதிரி சந்தசோட கூடியிருக்கு. தமிழ்ல எல்லாம் பார்த்தோம்னா சந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ஒரு அளப்பு இருக்கும், அதாவது மீட்டர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இப்ப வந்து நம்ம நிறைய சந்தஸ்க்கு, இப்போ சந்தியாவனம் பண்ற ஆளுக்கெல்லாம் காயத்ரி, கிருஷ்டுப், ஜெகதி, அனுஷ்டுப், பங்கி, இப்படிலாம் நிறைய சந்தஸ்கள் வருது தெரியும். அதே மாதிரி சந்தஸ்ங்கிற கான்செப்ட் வந்து வேதத்துக்குன்னு மட்டும் இல்ல, தமிழ்லயும் தமிழ் இலக்கிய இலக்கியத்திலயும் இதை பார்க்கலாம். அது மாதிரி இந்த கிரேக்க இலக்கியங்கள்லயும் இப்ப வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு பாக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, பென்டாமீட்டர் அப்படின்னா நம்ம இங்க பங்கி அப்படிங்கறது நம்ம இங்க வந்து இதை சொல்றோம். அது மாதிரி இந்த சந்தஸ் விஷயங்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ரிக்வேதத்தோட உள்ள எப்படி இந்த பிரிவுகள் எப்படி இருக்கு. ரிக்வேதம் அப்படிங்கறது பார்த்தா நேற்றுக்கு சொன்ன மாதிரி ரிக்வேத சம்ஹிதா இருக்கு, அப்புறமா வந்து பிராமணம் இருக்கு, அப்புறமா ஆரண்யகம், அதுல வந்து உபனிஷத்துக்கள் இருக்கு. இப்போ இந்த ரிக்வேத பிராமணம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஐத்தரேய பிராமணம்ங்கிறது தான் இங்க சொல்லணும். ஐத்தரேய பிராமணம் தான் இங்க வந்து ரிக்வேத பிராமணம், உபனிஷத் அதுல உபனிஷத்து வருது, ஐத்தரேய உபனிஷத்து. இப்போ ரிக்வேதம் பொதுவா நிறைய, இப்போ நம்ம நேற்றுக்கு ஷாக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஷாக்கை அப்படின்னா ரிக்வேதம் ஆறு யஜுர்வேதம் இல்ல இல்லாட்டி சாமவேதம் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாமே ஒரே ஒருதான், ஒரு ஒரு ரிக்வேதம்னா எல்லாருக்கும் பொது அப்படின்னு இருக்காது. நிறைய ரிசன்ஷன், இங்கிலீஷ்ல ஷாக்கை ரிசன்ஷன் ஷாக்கை, அதுக்கு நிறைய ரிசன்ஷன்ல வெர்ஷன் வெரைட்டி அப்படி சொல்லலாம். இப்போ சரண வியூகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. சரண வியூகம் அப்படிங்கிற புஸ்தகம் வந்து சௌனக முனிவர்னால எழுதப்பட்டது அப்படின்னு நாம ஒத்துக்கிறோம். இந்த சரண வியூகம்ங்கிற புஸ்தகத்துல பார்த்தா ருக்வேதத்துக்கு நாலு சாக்கைகள் இருந்தது, அதாவது சாக்கல்ய சாக்கை ஆஸ்வலாயனரோடது, அப்புறமா வந்து மண்டுக்காயன அப்படிங்கிற ரிஷியோட சாக்கை, அப்புறமா வந்து பாஷ்கர சாக்கை அப்படிங்கிறது நாலு சாக்கையா ருக்குல இருந்திருக்கு. ருக்வேதம் அந்த சாக்கையில நாலு இருந்திருக்கு அப்படிங்கிறது நாம பார்க்கலாம். இப்ப இந்த நாலு சாக்கையில இன்னைக்கு நமக்கு பொதுவா எது இன்னைக்கு வந்து எல்லாரும் கடைபிடிக்கிறா அப்படின்னா, இந்த சாக்கல்ய சாக்கை தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பரவி இருக்கு. நம்ம பாஷ்கல சாக்கையை எங்கேயோ வடக்குல குஜராத்லயோ எங்கேயோ சொல்றான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறமா மதுரால இப்போ வந்து ஏதோ வந்து ஒரு ரிக்வேத சாக்கை கிடைச்சிருக்கு. சாங்கியாயன சாக்கையே ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த மதுரால ஒருத்தர் வந்து அவரும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், அவரும் ஏதோ இது பண்ணியிருக்காரு போல், ரிக்வேத தீனம் பண்ணிட்டு இருக்காரு. அது புதுசா நமக்கு ஒரு சாக்கை கிடைச்சிருக்கு. ஆனா பொதுவா இன்னைக்கு வந்து வழக்கத்துல இருக்கக்கூடிய சாக்கை அப்படின்னா ஆஸ்வலாயன சாக்கை மட்டும்தான் நீ வழக்கத்துல இருக்கு. பாஷ்கலம் இங்கே ஒரு சில வடக்குல சில இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது இந்த ரிக்வேத சாக்கைகளை பத்தினா விவரம். இப்போ அடுத்தாப்புல என்னன்னா ரிக்வேதத்துல இப்போ சம்மித்தை எடுத்துக்கிறோம். ரிக்வேத நான் சொன்னேன் இல்லையா, சம்மித்தை பிராமணம் ஆரண்யக்கம் உபநிஷத்துன்னு. இப்போ அந்த சம்மித்தை எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ரிக்வேத சம்மித்தல பொதுவா பத்து மண்டலம் இருக்கு. பத்து மண்டலத்துல மொத்தமா சேர்த்தா ஒரு 10,500 சொச்சம் சூக்தம், எக்ஸாக்டா எனக்கு சரியா 10,552 ஏதோ இருக்கு. இத்தனை சூக்தங்கள் இருக்கு ரிக்வேதத்துல. ரொம்ப ரிக்வேதம் ரொம்ப பெரிய வேதம், கொஞ்சம் கஷ்டம் கூட. எஜுஸோட கொஞ்சம் ரிக்வேதம் வந்து அதோட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் போயட்டிக்கா இருக்கும். அதனால வந்து சில புது புது வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது ரிக்வேதத்துல. ஸோ இப்போ வந்து ரிக்வேதத்துல 10 மண்டலம் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு மண்டலமும் அதாவது 2-லேருந்து 7 வரைக்கும் அந்த இதுக்கெல்லாம் வந்து அதாவது ஒவ்வொரு இந்த 2, 3 இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மண்டலத்தையும் ஒரு ரிஷியும் அவரோட வழித்தோன்றலும் இயற்றின மந்திரங்கள், அதாவது ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு இப்ப இந்த இவாள்லாம் வெஸ்டர்ன் இண்டாலஜிஸ்ட்னா அந்த ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ அந்த முதல் மண்டலம் ரிக்வேத முதல் மண்டலம் அக்னியிலே புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது இந்த முதல் மண்டலம் அதுல நிறைய முக்கியமான சூக்தங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய விஷ்ணுவர்த்தி நிறைய இருக்கு,
நிறைய நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான நிறைய மந்திரங்கள்லாம் வருது. இத முதல்ல பார்த்தா இந்த மதுச்சந்தச வைஸ்வாமித்ரஹா அப்படிங்கிறவரோட மேதாதிபதி காண்வ கௌதம அப்படின்னு பல உதிரி ரிஷிகள்லாம் இருக்கா. இது இந்த முதல் மண்டலம் வந்து அதாவது ஒரு ரிஷிய சார்ந்த ஒரு ரிஷியோட வழித்தோன்றலோ அதை சிஷியாலோ அந்த மாதிரி இல்லாம ஒரு உதிரியா ஒரு நிறைய ரிஷிகள் கதம மாதிரி நிறைய ரிஷிகள் இருக்கு அந்த முதல் மண்டலம். இப்போ அடுத்தாப்புல 2வது மண்டலம் அப்படின்னு பார்த்தா அதுல கிருத்சமதர் அப்படிங்கிற ரிஷியோட வழித்தோன்றலும் அவரோட மந்திரங்களும் நிறைய இருக்கு. அதுதான் 2வது மண்டலத்தோட ரிஷி, அதாவது கிருத்சமதர் அப்படிங்கிற ரிஷி மற்றும் அவரோட சிஷ்யான் வழித்தோன்றல். இப்போ 3வது மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வாமித்ரரும் அவளோட வழித்தோன்றல் சிஷ்யா. இந்த 3வது மண்டலத்தை தான் நமக்கு இந்த தத்சவிதுர்வரேண்யம் பர்கோதேவசி தீமகி அப்படிங்கிற காயத்ரி வந்து நமக்கு 3வது மண்டலத்துக்கு தான் நமக்கு கிடைக்கும். அப்புறமா வந்து வாமதேவ 4வது மண்டலம் வந்து வாமதேவ வாமதேவ ரிஷி அவரோட வழித்தோன்றல் அந்த மாதிரி. 5வது வந்து அத்ரி மகரிஷியும் அவரோட இதுவும். இதுலதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா அத்தியானோ தேவ சவித பிரஜாவத்சாவி சௌபகம் அப்படிங்கிற சந்தியாவந்தத்தை முடிச்சுட்டு நம்ம கடைசியா சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனை இந்த 5வது மண்டலத்துல வருது. இந்த 6வது மண்டலத்துல பரத்வாஜரோட ஒரு இது ரிஷி அவரோட இது. அப்புறமா வந்து 7 வந்து வசிஷ்டர் தான் மெயின பிரதானமா வர்றார். இந்த 7 தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச த்ரம்பகயஜாமகே அது வருது அந்த மந்திரம் வருது. அப்புறம் 8 வந்து கண்வர் அங்கீரசு அந்த மாதிரி அது இதுவும் வந்து ஒரு உதிரி மண்டலம் தான். இதுலயும் வந்து பிரதானமா வந்து இந்த ரிஷின்னு சொல்ல முடியாது.
9வது மண்டலம் வந்து சோமஸ்பவமானம் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு 9வது மண்டலம் பல ரிஷிகள் இருக்கா,
அதுல மரீச்சய கஷ்யபா அந்த மாதிரி நம்ம கஷ்யபர் இந்த மாதிரி பல ரிஷிகள் சேர்ந்து இந்த மண்டலத்தோட ரிஷிகளா இருந்திருக்கா. அப்புறம் 10வது மண்டலத்தையும் இதே மாதிரிதான் உதிரிகள் தான் இருக்கு விமதர். அப்புறம் இந்திரனே ஒரு சில சூக்தத்துக்கு ரிஷியாவும் இருக்கான் தேவதையா இருக்கான். அப்புறம் 10வது மண்டலத்துல பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இது வருது புருஷ சூக்தம் வருது நிறைய. 10வது மண்டலத்துல நிறைய ஃபெமிலியரா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச சூக்தங்கள்லாம் வருது, ஹிரண்யகர்ப்ப சூக்தம் அந்த மாதிரி நிறைய நமக்கு வருது. சோ இதுதான் அந்த மண்டலத்தை பத்தின ஒரு சில உட்பிரிவுகள் ரிக்வேதத்துல. சோ பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒவ்வொரு ரிஷியும் அவரோட குலத்தை வர வழி தோன்ற சிஷ்யா கரெக்டா, அதுக்கு ஃபேமிலி புக்ஸ் வெஸ்டர்ன் இண்டாலஜி சொல்றான். இந்த 1, 8, 9, 10 இதெல்லாம் வந்து உதிரி உதிரியான அதாவது ஒரு குறிப்பிட்ட ரிஷியோட வம்சம் இல்லைன்னா அவளோட சிஷ்யா பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. சோ இந்த 2-7 வரைக்கும் தான் எல்லாம் வந்து ஒரு இது ஃபேமிலி புக்ஸ் அப்படின்னு சொல்றது. சரி இது வந்து ஒரு ஃபேமிலி அதாவது இந்த மண்டலத்தை பத்தின ஒரு பிரிவு. இப்ப நேத்திக்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞ தேவர் தேவம் ரித்விஜம் அப்படிங்கிற மண்டலத்துக்கு முதல் மண்டலம் அது முதல் மந்திரம் மதுச்சந்த வைஸ்வாமித்ர அப்படிங்கிற ஒரு ரிஷி தான் வந்து அந்த மந்திரத்துக்கு ரிஷி காயத்ரி சந்தஸ். இப்போ ஒவ்வொரு ரிக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்ன நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்தோட ரிஷி சந்தஸ் தேவத்தையை நம்ம வந்து இப்ப நம்ம தொட்டி காட்டிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாவித்ரியா ரிஷி விஸ்வாமித்ரன் ரிஷி காயத்ரி சந்தா சவிதா தேவதா அப்படின்னு நம்ம எல்லாம் சந்தியாவந்தனங்கள் எல்லாம் பண்றவா இந்த காயத்ரி விஸ்வாமித்திரர் வந்து நம்ம ரிஷின்னு சொல்றோம். அது மாதிரி வா இந்த இடத்துல வந்து ஆயா துவரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் அப்படின்னு அந்த மந்திரம் வருது காயத்ரி ஆவாகனத்துல. அது மாதிரி ஆயாத்ருஜி அனுவாக்கசிய வாமதேவ ரிஷி அனுஷ்டு சந்தா காயத்ரி தேவதா சொன்னப்போ அந்த அந்த மந்திரம் என்ன மந்திரம், அந்த மந்திரத்துக்கு ரிஷி யாரு, அந்த மந்திரத்தோட சந்தஸ் என்ன, அப்புறம் அந்த மந்திரத்தோட தேவதை என்ன, இது மூணுத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது வேதத்திலே வேத பிரமாணமாவே அப்படி சொன்னாதான் அந்த அந்த மந்திரம் பலன் அளிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு வேதத்துல. சோ இப்ப வந்து அந்த மந்திரம் அந்த எந்த மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணணும்னா இந்த இந்த ஒரு ஒரு வழிமுறையில தான் பிரயோகம் பண்ணணும். இப்ப அந்த மாதிரி பார்த்தா ரிக்வேதத்துல 72 ரிஷிகள் இருக்கா அப்படின்னு இந்த காண்டானுக்கிரமணிக்கையில ரிக்வேதத்தோட காண்டானுக்கிரமணிக்கைன்னு நமக்கு ஒண்ணு வருது. அதுல பார்த்தா கிட்டத்தட்ட 72 ரிஷிகள் வருது. அந்த பிரம்மைங்கத்துல என்ன பண்ற அந்த ரிஷி அந்த இதுல உபாகரணம் பண்ணும்போது பிரம்மைங்கம் அப்படிங்கிற கர்மா பண்ற. இதுல என்ன அப்படின்னா அந்த கடைசியா அந்த தேவ ரிஷி பித்திர தர்ப்பணம் வருது. அந்த ரிஷிகள்ல வந்து இந்த 72 ரிஷிகளுக்கும் அவன் வந்து தர்ப்பணம் பண்றான். இந்த ரிக்வேதத்துல கிட்டத்தட்ட 72 ரிஷி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாசிபிகேஷன். அப்ப நம்ம மந்திரங்களை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பொதுவா இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த சாக்கையோட அந்த அந்த வேதத்தோட பயன்பாட்டை பொறுத்து நான் இதுக்கு சொன்னேன். ரிக்வேதம் வந்து தேவதைகளை வந்து நம்ம வந்து யாகத்துக்கு அழைக்கிறோம் பிரதானமா எல்லா வேதத்தையும். நேற்று சொன்ன மாதிரி 90% வந்து யாகத்தை பத்தி தான் நமக்கு வந்து வருது. அதனால யாகத்துக்கு வந்து ஒரு இப்போ ஒரு தேவதையை குறிச்சு யாகம் பண்றோம், இந்திரனை குறிச்சு யாகம் பண்றோம், எல்லா வேற ஒரு தேவதையை குறிச்சு யாகம் பண்றோம்னா முதல்ல அந்த தேவத்தை அழைக்க வேண்டியது. இந்த தேவதையை அழைக்கிறதுக்கு தான் வந்து அந்த யாகத்தை வந்து நம்ம வந்து வந்து ரிக்வேதத்தை பயன்படுத்தணும். அதுக்கு வந்து இந்த ரிக்வேத கணம் ஒண்ணு சொன்னேன், அந்த அந்த ரிக்வேதத்தோட புரோகிதா அந்த ரிக்வேதத்தை சார்ந்த அந்த ரித்விக்கோட கணம் இதுக்கு சொன்ன 4 பேர் சொன்னேன். ஹோதா அப்படிங்கிறவன் தான் அந்த அந்த ரிக்கணத்துல ரொம்ப முக்கியமானவர். அப்புறமா வந்து இன்னொருத்தர் அவருக்கு 3 அசிஸ்டன்ஸ் இருக்கா ரிக்வேத கணத்துல, மைத்ராவர்ணன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரித்விக்கு, அப்புறம் அச்சாவாக்கன் ஒரு ரித்விக்கு, அப்புறம் கிராவஸ்துத் அப்படிங்கிற ஒரு ரித்விக்கு. இந்த 4 ஹோதா வந்து சீஃப் பிரீஸ்ட் சீஃப் அந்த டீமுக்கு லீடர் மாதிரி கேப்டன் மாதிரி. மிச்ச 3 பேர் அதாவது மைத்ராவர்ணன், அப்புறமா வந்து அச்சாவாக்கம், அப்புறம் வந்து கிராவஸ்துத் அப்படிங்கறது 4 பேர் சேர்ந்து ஹோத்திருகணம். ஸோ இந்த ஹோத்திருகணம் வந்து இவாளோட பிரதான வேலை என்ன அப்படின்னா இந்த ஹோதா வந்து அந்த தேவதைகளை வந்து எந்த தேவதையை வந்து இப்ப வந்து அழைக்கணுமோ, இப்ப அத்வரியு அதாவது அந்த யாகத்தோட மேனேஜர் அப்படின்னு சொன்னான் சூப்பர்வைசர்னு சொன்னான். இந்த அத்வரியு சொல்றான், இல்ல பிரம்மா சொல்லுவான், பிரம்மாவும் ஒரு சூப்பர்வைசர், நீ இவனை கூப்பிடுப்பா அழப்பா அப்படின்னு சொல்றான். அவன் வந்து என்ன பண்ணுவான், உடனே அந்த தேவதைக்கு சம்பந்தப்பட்ட ரிக்குகளை வந்து அவன் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பான். இந்த இது இந்த இதுதான் இந்த ரிக்வேதத்தோட பிரதானமான பணம். அப்புறமா அந்த ரிக்வேதத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமா வந்து ரிக்வேதத்தை வந்து நம்ம சொல்லும் போது ஸ்வரத்தோட சொல்றோம், அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் அப்படின்னு ஸ்வரத்தோட சொல்றோம். அக்னாயாஹி வீதையே குணானோ அவ்யதாதையே அப்படின்னு இந்த மாதிரி சொல்றோம். ஆனா யாகத்துலன்னு சொல்லும் போது இந்த ரிக்வேதத்துக்கு வந்து ஏகஸ்ருதியில தான் சொல்றோம், ஒரே ஸ்வரம் தான் இருக்கும், அக்னாயாஹி வீதே குணானோ அவ்யதாதே நிஹோதா சுசி பரிஷோம் அப்படின்னு முடிப்பார். இதே ரிக்வேதத்துல அந்த யாகத்துல இருக்கிற பிரயோகம் டோட்டலா அது வந்து ஒரு மொத்தமா மாறிடும். யாகத்துல வந்து ஏகஸ்ருதியில தான் ரிக்வேதத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது ஆஷ்வாலயன ஸ்ரௌத சூத்திரங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்ரௌத சூத்திரம் அப்படின்னா கல்பத்தை சேர்ந்தது, அதுல வந்து ரிக்வேதத்தோட பிரயோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம வந்து பார்க்கறோம். இப்ப இது வந்து யாகத்தை பொறுத்த மட்டும் வந்து ஒவ்வொரு அந்த தேவத்தை அழைக்கிறது. அது தவிர வந்து இந்த யாக ஒவ்வொரு இப்ப இந்த யாகத்துல இப்போ பொதுவா அந்த அக்னிமுகம் பண்றவா அதாவது வீட்டுல உபாசனம் ஸ்ராப்தம் இந்த மாதிரி எல்லாம் பண்றவாலாம் வந்து இந்த அக்னிமுகம் அப்படின்னு பண்றோம். அப்போ அந்த அக்னிமுகம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்து 21 சமித்தை வந்து கட்டா வச்சிருக்கோம். கட்டா வச்சிருக்கிறதுல அந்த இத்மத்துக்கு வந்து இத்ம கட்டுன்னு பேரு. இத வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல பண்ற கிருஷ்ய கர்மாக்கள் அதாவது நம்ம ஸ்ராத்தாதிகள் இந்த மாதிரி ஏகா நம்ம வீட்டுல பண்ற அக்னியில வந்து அது நம்ம வந்து மௌனமா அதை வந்து உள்ள போடணும் மொத்தமா. ஆனா இங்க யாகத்துல என்ன பண்ணணும், ரிக்வேதத்தை வந்து ஒவ்வொரு மந்திரமா சொல்லி ஒவ்வொரு குச்சியா போடுறது, அதாவது சாமி தேனி அக்னியை பத்த வச்சு அதை மூட்டி அதை வந்து எரிய வைக்கிறதுக்கு இந்த இந்த ரிக்வேதத்தோட ஃபங்க்ஷன் அப்படின்னு அது அதுதான் வந்து இந்த இந்த ரிக்வேத யாக ரீதியா அந்த ரிக்வேதத்தோட மெயின் மெயினான ஒரு பர்பஸ். சரி, இப்ப வந்து நம்ம ரிக்வேதத்துல சில சந்தஸ்களை பார்ப்போம். அதாவது காமனா நமக்கு எல்லாருக்கும் தெரியறது முதல்ல காயத்ரி சந்தஸ் தான். ஏன்னா வந்து உபநயனம் ஆனப்புறம் முதல்ல அந்த காயத்ரி சந்தஸ்ல தான் நமக்கு வந்து முதல்ல நமக்கு உபதேசம் ஆறுது. இந்த காயத்ரி சந்தஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டா மூணு பாதம் இருக்கு, ஒவ்வொரு பாதத்துலயும் எட்டு எட்டு அக்ஷரம், அப்படி கணக்கு பண்ணா மூணு பாதத்துக்கும் 24 அக்ஷரம் அப்படிங்கிறது நமக்கு காயத்ரி சந்தஸ் அப்படின்னு வருது. இப்ப என்ன இப்ப அது காமனா சொல்றது வந்து தத்ச விதர்ப்ப அக்னிமீழே புரோஹிதம் கூட எடுத்துக்கணும். அக்னிமீழே புரோஹிதம் அப்படின்னா அக்னி மீழே புரோஹிதம், அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மந்திரத்துல இருக்கிற அக்ஷரங்கள்லாம் கணக்கு பண்ணா கரெக்டா 24 அக்ஷரம் நமக்கு வரும். சில சமயத்துல கம்மியா வரலாம். இப்போ நம்ம சொல்ற தத்ச விதர்வரேண்யம் பர்கோதேவசி தீனிக வந்து அரை அக்ஷரம் கம்மியா வரும் நமக்கு பார்த்தா எண்ணினா 24 அக்ஷரம் தத் ச விதுஹோ விது இப்படி வரிசையா ஒவ்வொன்னா எண்ணினா இதுக்கு வந்து நமக்கு வந்து 23 அக்ஷரம் அந்த வரேண்யம் அப்படிங்கிறதுல அடி வரேண்யம் அப்படின்னு வரும். நியம்னு வந்தா 24 வந்துடும், நியம் அப்படின்னு வரதுனால வந்து 23 அக்ஷரம் வரும். அப்போ அந்த மாதிரி சில சந்தஸ்கள் வந்து மெயின் சந்தஸோட ஒன்னா ஒரு அக்ஷரம் அரை அக்ஷரம் கம்மியா இருக்கலாம், இல்ல ஒரு அக்ஷரம் அரை அக்ஷரம் கூட்டி இருக்கலாம். கம்மியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், நிச்சுடுத்து அப்படின்னு சொல்றோம். அதிகமா இருந்தா வந்து அதிஜகதி அதிபங்கி அதி அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதாவது முன்னாடி சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து காயத்ரி ஒரு எக்ஸாம்பிள். இப்ப அந்த மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ரொம்ப ஃபேமஸான சந்தஸ் பிரபலமா இருக்கிற சந்தஸ் காயத்ரி உஷ்ணி கணத்து பிரகதி பங்கி திருட்டுப்பு ஜெகதி சந்தாம்சி அப்படின்னு நம்ம சந்தியாவனத்தை சொல்றோம். காயத்ரி சந்தஸ்ல நம்ம 24 அக்ஷரத்தை ஆரம்பிச்சு அடுத்த வர ஒவ்வொரு சந்தஸோடையும் இப்ப 24 நாலு குட்னா காயத்ரி உஷ்ணி, அந்த மாதிரி 24 குட்னா உஷ்ணி காயத்ரி உஷ்ணி அனுஷ்டுப்பு 28 இந்த மாதிரி வரிசையா கூட்டிகிட்டே வந்தா அடுத்தடுத்த அக்ஷரத்துக்கு நாலு நாள் அடுத்தடுத்த சந்தஸுக்கு நாலு நாளா கூட்டிட்டு இருந்தா அந்த சந்தஸுக்கு இத்தனை அக்ஷரம் வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். சோ இப்ப காயத்ரி சந்தஸுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம காமனா சொல்ல வரேண்யம் அப்புறம் அக்னிமீழ புரோஹிதம் முடிச்சோம். சரி, இப்ப அதை தவிர நிறைய சில சூக்தங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா நம்ம ஃபேமஸான சில சூக்தங்கள்லாம் லிஸ்ட் பண்ணோம் ரிக்வேத சம்ஹிதால. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இந்த புருஷ சூக்தம் தான் முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியும். இதுல பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் மிக்சர் ஆஃப் சந்தசஸ் எல்லாம் நிறைய இருக்கு திருஷ்டுப்னு நினைக்கிறேன். இது நம்ம சொன்ன மாதிரி இது இந்த இந்த புருஷ சூக்தத்தோட சூக்த ரிஷி வந்து நாராயண ரிஷி. இதுக்கு இது வந்து அந்த அந்த இதுல மண்டலத்தை ரிக்வேத மண்டலத்துல எடுத்தா இப்போ மல்டி நிறைய ரிக்குகள் இருந்தா இப்ப 12 ரிக்கு இருந்தா முதல் ரிக்கு 1-5 இந்த சந்தஸ்ல இருக்கலாம், அப்புறம் அடுத்த சில ரிக்குகள் வேற சந்தஸ்ல இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே சந்தஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது இந்த புருஷ சூக்தத்துலயும் இந்த மாதிரி கொஞ்சம் சில கலவையெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து நாராயண ரிஷி இதுக்கு. அப்புறம் புருஷகா அப்படிங்கிறது தேவதை ரிக்வேதத்துல வர தேவதை. நம்ம வந்து இது புருஷகா அப்படின்னா இதுக்கு வந்து சாங்கியத்துல கூட இதை பிரமாணமா எடுத்துக்கிறோம் இதுக்கு. ஸோ இதை பத்தி ஒரு இந்த புருஷ சூக்தத்தை பத்தி சொன்னா இது இதோட கான்செப்ட் என்னன்னா படைப்போட வந்து படைப்பு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது அததான் வந்து இங்க வந்து சொல்றது. அந்த படைப்போட உபாசனையா கூட எடுத்துக்கலாம். அதாவது படைப்பு வந்து எப்படி நடக்கிறதுன்னா தேவாள்லாம் வந்து யாகம் பண்றாங்க, அதுதான் வந்து இந்த புருஷ சூக்தத்தோட கோட்டை. தேவாள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணி இந்த உலகத்தை உண்டாக்குறா அப்படிங்கிறது தான் இந்த புருஷ சூக்தத்தோட பேசிக் ஒரு இது. அதுல ஒவ்வொரு அதாவது வசந்தோ அஸ்யா சீத ஆஜ்யம், அப்ப வசந்த காலம் வந்து ஆஜ்யமா இருக்கு, கிரீஷ்மா இத்மஹா ஷரத் இத்மம்னா என்ன சமித்து ஷரத் ஹவிஹி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவையும் அது மாதிரி ஆஜ்யம் தேவை சமித்து தேவை ஹவிஸ் அதாவது நம்ம வந்து நிறைய இப்போ நான் மோதகம் போடுறோம் இல்ல அரிசி சாதம் போடுறோம் இல்ல புரோடாஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹவிஸை பத்தியும் வந்து அதாவது பார்த்தா அந்த கிராண்ட் காஸ்மிக் ஸ்கேல் அதாவது ஒரு பெரிய ஒரு ரித்துவையோ இல்லைன்னா வந்து ஒரு சீசன் வசந்தோ கிரீஷ்ம இங்க வந்து இந்த ரித்துக்களை வந்து சொல்லியிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு உபாசனை தான் வந்து புருஷ சுத்தத்துல மெயினா சொல்லியிருக்கு. நம்ம பொதுவா புருஷ சுத்தம் வந்து பார்த்தோம்னா நம்ம ருக்வேதத்தைப்படி சொன்னோம்னா சஹஸ்ர சீர்ஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு நம்ம எதிர்த்து நார்மலா சொல்லச்சு என்ன பண்றோம் சஹஸ்ர சீர்ஷா புருஷ சஹசிரா அப்படின்னு விட்டு விட்டு சொல்றோம். இங்க விட்டு விடாம அப்படியே அந்த சந்தசோட சேர்த்து அது திருஷ்டுப்புன்னு நினைக்கிறேன். அதனால அதை சேர்த்து சேர்த்து சொன்னோம், சேர்த்து சொல்லி நம்ம வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். கடைசியில வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிக்குகளோட ஆர்டரும் இங்க கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த ரிக்குகளோட வரிசை இருக்கு இல்லையா அனுக்கிரம என்ன சொல்றது அது அந்த 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 ரிக்கோட வரிசையும் கொஞ்சம் எதிர்வேதத்தையும் ரிக்குவேதத்தையும் கம்பேர் பண்ணா கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்கும். அது மாதிரி இங்க உத்தர நாராயணம் கிடையாது, அத்திய சம்போத பிருத்திவி நம்ம எதிர்வேதத்தை சொல்றோம். அந்த எதிர்வேத அதுல அது உத்தர நாராயணம் நம்ம சொல்றோம், அது வந்து இங்க இங்க கிடையாது. இங்க இந்த புருஷசூக்தத்தோட அப்ளிகேஷன் தான் வந்து தைத்திரிய ஆரண்யகத்துல மூணாவது பிரச்சனத்துல சித்திசுக சித்தமாஜ்யம் அப்படிங்கிற பிரச்சனத்துல பிரம்மமேதம் அப்படின்ற ஒரு யாகத்துல வந்து இந்த புருஷசூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ருக்வேதத்துல ஒரு மந்திரம் வந்திருக்குன்னா அது எஜுர்வேதம் வந்து இந்த மாதிரி இது இந்த ஒரு சூழ்நிலையிலயோ இந்த யாகத்துக்கோ பயன்படுத்தணும் அப்படிங்கிற பிரயோகமும் அவங்க சொல்லணும் எதிர்வேதம். புருஷ சுத்தம் வந்து வெரி வெரி ரொம்ப ஒரு ஃபேமஸ் கான்ட்ரவர்சி எல்லாம் நிறைய இருக்கு அதுல, நமக்கு தெரியும். முக்கியமா தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. இது புருஷ சுத்தத்தை பத்தி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன மந்திரங்கள் எடுத்துப்போம். இப்ப வந்து பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ருத்ரம் சொல்றவங்கலாம் த்ரம்பகஞ்சாமஹே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம். இந்த மந்திரத்தோட ரிஷி ஏழாம் மண்டலத்தை வருது இது. ஏழாம் மண்டலத்தை பார்த்தா அந்த நான் சொன்னேன் ஏழாம் மண்டலம் வந்து வசிட்டரோட மண்டலம், வசிட்டர் அப்புறமா வந்து அவரோட வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லணும்.